الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وقال أيضا تلك الرسل فضلنا بعضهم على بعض وقال النبي صلى الله عليه وسلم الناس معادن كمعادن ذهب والفضة فخيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا أو كما قال عليه الصلاة والسلام عن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم أو أمرنا رسول الله صلى الله عليه وسلم أن ننزل الناس منازلهم أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேற்று நாம் ஒரு சில விடயங்களை முன்வைத்தோம். அதில் குறிப்பாக ஒரு திட்டமிட்ட முறையான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, அந்த வாழ்க்கை வெற்றிகரமாக மாறுவதற்கு சில அடிப்படைகளை நாம் பின்பற்றியாக வேண்டும். அதில் ஆக பிரதானமாக ஒரு விடயத்தை மிக ஒழுங்காக சீராக முறையாக அது செய்யப்படுவது இஸ்லாம் விரும்புகிறது, மார்க்கம் அதற்கு வழிகாட்டியிருக்கு. அது தொழுகையிலிருந்து, நோம்பிலிருந்து, ஜகாத்திலிருந்து, ஹஜ்ஜிலிருந்து, இமாமத்திலிருந்து, இன்னும் மஷூராலிருந்து, இப்படி ஏராளமான விஷயங்களூடாக இந்த வழிகாட்டலை நாம் பெறுகிறோம். ஒரு விடயத்தை முறையாக ஒழுங்காக செய்யப்பட வேண்டும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை மனிதனுக்கு அமைவதற்கு திட்டமிடுதல், அதே நேரத்தில் ஒரு நேர காலத்தை ஒதுக்கி ஒரு காரியத்தை முறையாக, அதை டைம் மேனேஜ்மெண்ட் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த நேரத்துக்கு செய்ய பழகுவது இது வெற்றிக்கு காரணமாக அமையும். மூன்றாவது, இன்று நான் சொல்ல விரும்புவது எப்படி திட்டமிடுதல், பிளானிங், அத்தஹ்தீத், இதாரத்துல் வக்த், டைம் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு ஆக முக்கியமானது. இஸ்லாம் இதை வலியுறுத்தியிருக்கிறது. அது எந்த இடமாக இருந்தாலும் தொழுகை கூட அதனுடைய நேரம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படைகளோடு பார்க்கும் பொழுது ஆக பிரதானமாக முக்கியமான ஒன்றுதான் நான் இன்று சொல்ல விரும்புவது. அது என்னவென்றால், மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல், திறமைகள், ஸ்கில்ஸ், இதுகள் சரியாக பயன்படுத்தும். ஒவ்வொருவரும் தனக்கு அல்லாவினால் தரப்பட்டிருக்கும் அந்த திறமைகள், ஆற்றல்களை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அதே நேரத்தில் அதை சரிவர பயன்படுத்தவும் வேண்டும். இதை கொண்டு ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்படும். ஒரு வெற்றியுள்ள சமூகமாக நாம் மாற்றப்படுவோம். இதை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு பல கயிர்களையும் ஏற்படுத்தும். கனிமான சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, ஒரு மனித வாழ்க்கையில், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாம் பல தேவையுடையவர்களாக இருக்கிறோம். இந்த துனியா துறவித்தனமாக வாழ்வதற்குரிய இடமல்ல. இது சுகபோகத்துடன் மிக ஆடம்பரமாக மனோச்சையின்படி வாழக்கூடிய இடமும் அல்ல. துறவியாக எல்லாத்தையும் விட்டு நான் ஒதுங்கிவிட்டேன், எனக்கு துனியாவே வேண்டாம் என்று ஒதுங்குவதற்குரிய இடமும் அல்ல. இதுதான் வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் தன்னுடைய மனோச்சையின்படி ஆக்கிக் கொள்ளக்கூடிய இடமும் துனியாவல்ல. இந்த துனியா இது ரெண்டுக்கும் மத்தியில் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நபியவர்கள் மூலமாக லா ரஹ்மானியத்து ஃபில் இஸ்லாம், உலகத்தில துறவித்தனம் என்பது கிடையாது. சஹாபாக்களில் ஒரு சிலர் இதை நாடினார்கள். தன்னுடைய ஆண்மையை அழித்துக் கொள்வதற்கு உஸ்மான் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபத்துல் என்பதற்கு அனுமதி கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வாலிபர்களுக்கு திருமணத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள், வழிகாட்டினார்கள், ஆர்வமூட்டினார்கள். يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج فمن لم يستطيع فعليه بالصوم فإنه له وجاء عند نبي ورحمه الله على وارته الوالي ورحمه الله ولك أحسن آخر உங்களுடைய உடைய மனுவிச்சை அடக்க நீங்க வழிகாட்டல பெறுங்க. உங்களுடைய அல்லாஹ் சந்திரக்கூட உடல் பொருள் சக்தியை வைத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்ற நபியவர்கள், யாருக்கு அந்த சக்திகள் இல்லையோ அவர்கள் நோபு நோக்கற்றும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிக்கிறார். ஆக மனித வாழ்க்கையில மனிதன் பலதையும் தேவையுடையதாக இருக்கிறான். அந்த தேவைகளை மனிதன் அடைய போகும் பொழுதுதான் மனிதன் ஹராம் ஹலால் என்று ஒன்றை கவனிக்க வேண்டிய ஒரு ஷரியத்துடைய மார்க்கத்துடைய ஒரு கட்டுப்பாடு மனிதனுக்கு இருக்குது. இல்லை என்றால் மனிதன் படி வாழ்ந்துட்டு போகலாம். ஆறு மாடுகளாக இருக்கலாம், ஒட்டகைகள் குதிரைகளாக இருக்கலாம், சிங்கம் கரடிகளாக இருக்கலாம், அவை பாம்பு போன்ற விசிலிந்துகளாக இருக்கலாம். இவைகளுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு எல்லாரையும் செய்வதற்கு ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கும் ஒரு அடிப்படையான ஒன்றுதான் துவா. அந்த துவாவில் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரும் ஒரு துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். உலகத்திலும் ஆகரத்திலையும் அழகானதை நபியவர்கள் அல்லாஹ் கேட்குமாறு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லாவிடத்தில் ஒன்றை மனிதன் கேட்டு பெற்றுக் கொள்வது, எனக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் அழகானது தா, அது மனைவியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், அது தொழிலாக இருக்கட்டும், இவைகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதை கேட்குமாறு இதை முறையாக வகுத்துக் கொள்ளுமாறும் இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது. இதாக பிரதானமான ஒரு விஷயம். உலகத்தை அல்லாஹ் எனக்கு அழகாக உலகத்துள்ள வெய்களை அழகாக்கித்தான் என்று கேட்கிறது. அதாவது நான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து ஆகரத்திலையும் எனக்கு அழகாக்கித்தான் என்று கேட்கிறது. உலகத்தையும் ஆகரத்தையும் ரெண்டையும் நபியவர்கள் நமக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக துவா அபுல்லால தவாஃப் செய்யும் பொழுது அங்கு அந்த ஹஜ்ரல் அஸ்வத் தொடருக்கு ருக்ன யமானிக்கும் ஹஜ்ரல் அஸ்வதுக்கும் இடையில் அங்கு தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் ஓடப்படும் துவாவாக இந்த துவாவை வழிகாட்டப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மனிதன் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய உலக வாழ்க்கையில் ஆகப்பெரிய பாக்கியமானதை நபி அவர்கள் நான்காக சொன்னார்கள். ஒன்று, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல மனைவி, சாலிஹான மனைவி, மனைவிக்கு ஒரு சாலிஹான கணவன், அதே நேரத்தில் ஒரு பொருத்தமான வீடு, ஒரு நல்ல பிரயாணம் செய்வதற்கு ஒரு வாகனம், நல்ல பக்கத்து வீட்டார்கள். இந்த நாளையும் சாதத்துல் மரம் இவ்வுலகத்தில் உள்ள நல்ல பாக்கியங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு நன்றி கெட்ட ஒரு எப்பொழுதும் அதிருப்தி உள்ள வாழ்க்கை துணைவி அமைவது அது பெரும் நஷ்டமாக இருக்கும், அது ஒரு துர்ப்பாக்கியமாக இருக்கும். அதே போன்று நேர் ஆப்போசிட்டாக ஒரு கணவன் அப்படி அமைவதும் அது ஒரு துர்ப்பாக்கியமாக இருக்கும். ஒரு நெருக்கடியான வீடு மனிதனுக்கு சிரமத்தை தரும், பொருத்தமற்ற வாகனம் மனிதனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், தீய பக்கத்து வீட்டார்கள் மனிதனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும், அந்த சூழலுடைய என்வாயர்மெண்டை அது சீர்கெடுக்கும். இஸ்லாம் இந்த அடிப்படைகளை அது விரும்புகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையான இந்த அடிப்படைகளை மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டும். வாலிப பருவமாக இருக்கலாம், வாலிப பருவத்தில் தேவையானவைகள் அவர்கள் அடைய வேண்டும். யோதிகளாக இருக்கலாம், அவர்களுடைய தேவைகளை அவர்கள் அடைய வேண்டும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு சாராரும் அவர்களுடைய இந்த அடிப்படையான தேவைகளை அடைந்து கொள்வது இது முக்கியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மனித தேவைகளை மனிதனுக்கு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமான தேவைகள் வரும். பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல எழுத வைத்தாங்க குர்ஆனுடைய வகையை. குர்ஆனுடைய வகை எழுத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த காலத்தில் மாதிரி இந்த ரெக்கார்டிங் சிஸ்டமும்
நம்மளுடைய இந்த வாகனங்களும் விநியோகமாக்கம் சிவிக் என்ஜி 51BCO T122NGS OV53YME இந்த வாகனங்கள் பிளாக் ஆகிருக்குது, கொஞ்சம் எடுத்து சரியா பாக் பண்ணிட்டோம் எல்லாரும். நிறைய பேர் போறது பார்த்து கொண்டிருக்கிறாங்க வெளியாக. NG51BCO T122NGS OV53YME இந்த வாகனங்கள் கொஞ்சம் அவசரமா எடுத்து சரியான முறையில பாக் பண்ண ஆரம்பிச்சோம்.
கனியமான சகோதரர்களை தெரியாதே, இந்த மனித வாழ்க்கையில மனிதனுக்கு பலதும் தேவைப்படுது. ஒரு வாழ்க்கை தேவைகள் ஏறா, அது நவியாக இருக்கலாம், நவி அல்லாதவர்கள். ஒரு வீடு கட்டுவது தேவை, அந்த வீடு கட்டுவதற்கு அதுக்குரிய சக்தி அறிவு திறம் உள்ளவர்கள் தேவை. ஒரு யுத்த செய்வது தேவை, அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாகுவது அதுக்குரிய பயிற்சி பெறுவது தேவை. ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய வீட்டு சமையல் என்று சொன்னா அந்த சமையலை எப்படி செய்வது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு கலை தான். ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தா அந்த பேச்சை எப்படி பேசுவது அதுக்கு ஒரு அறிவு இருக்கும். ஒரு மொழி, அந்த மொழியை தெரிந்து கொள்வதற்கே மனிதனுக்கு அதுக்குள்ள அந்த ஆற்றல் திறமை தேவை. ஒவ்வொன்றும் ஒரு திறமையாக இருக்கிறது. இந்த திறமைகள் மனிதனுக்கு அல்லாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திறமைகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு அது புரோஷனமாக மாறுது. அது முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம். காஃபிர்களுடைய திறமைகள் முஸ்லிம்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, முஸ்லிம்களுடைய திறமைகள் காஃபிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு திறமையை ஒரு பலனை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை கவனத்துக்கு எடுப்போம். அன்னாசு மஆபின், மக்கள் சுரங்கத்தை போன்று. அன்னாசு மஆபின் கமஆபின் தஹபுல் ஃபித்தா, எப்படி தங்கம் வெள்ளி சுரங்கத்தில் இருக்கிறதோ அதே போன்றுதான் மைண்ட்ஸ். பீப்பிள்ஸ் ஆர் லைக் மைண்ட்ஸ். தங்கம் வெள்ளி இருக்கிறது போல மனிதர்களையும் பொறுமதியானவர்கள் இருக்கிறார்கள். ஜாகிலியத்தில் நல்லவர்கள் இஸ்லாத்திலேயும் நல்லவர்கள் என்று சொன்னார்கள். ஜாகிலியத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், இஸ்லாத்திலேயும் நல்லவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஜாகிலியத்தில் நல்லவர்களாக இருந்தார்கள், இஸ்லாத்திலேயும் நல்லவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் அவர்கள் 60 வருட ஜாகிலியத்தை அடைந்தார்கள், இஸ்லாத்திலேயும் 60 வருடத்தை அடைந்தார்கள். அதில் ஹக்கீம் ஹிசாம் அவர்கள் ஜாகிலியத்திலேயும் 60 வருடத்தை அடைந்தார்கள், இஸ்லாத்திலேயும் 60 வருடத்தை அடைந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் இங்கு ஒரு நிபந்தனை போடுகிறார்கள், அவர்கள் நல்லவர்கள் ஆகுவதற்கு இதா ஃபக்ஹு, மார்க்கத்தை அல்லாஹ்வை ரசூலை தீனை அவர்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக. இதில் நுட்பங்களை, இதனுடைய நுணுக்கங்களை, மார்க்கத்தை சரியாக அல்லாஹ்வை ரசூலை ஆகிறத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த மனிதன் மிக நுணுக்கசாலையாக புரோஷனம் உள்ளவராக மாறுகிறார். சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பொறுமதியானவர். நேற்று நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டேன். அது என்ன? ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காஃபிர, அப்துல்லா பின் உரைக் என்ற ஒரு காஃபிர வழிகாற்றத்துக்கு பயன்படுத்தினாங்க. பாதைக்கு வழிகாற்றத்துக்கு இந்த மனிதன் அந்த திறமையை பெற்றிருக்கிறான். ஒரு விமானம் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய நேரத்தில் அந்த விமானத்தை ஓட்டக்கூடியவர் சரியான டெஸ்டினேஷனை போய் அடையிறதுக்கு அவருக்கு அந்த அறிவும் தேவை. பாதை வழிகாற்றத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தில் போய்கொண்டிருக்கக்குள்ள அந்த அப்துல்லா இப்னு உரைக்கு பாருங்க, அவர் இடையில நிறுத்தி சொல்கிறார், நபியே இந்த பாதையில போனா ஆபத்து இருக்குது, இந்த பாதையில போனா கொஞ்சம் சேஃபாக போய் சேரலாம். ஆபத்து என்னன்னு கேட்டார்கள். இந்த பாதையில வழிப்பறை கொள்ளையர்கள் இருக்கிறார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள், கொள்ளக்கோஷ்டி இருக்குது. இந்த பாதையில போகட்டா, இந்த பாதையில போகட்டா? நபியவர்களுடைய துணிச்சல், நபியவர்களுடைய நேர்மை, நபியவர்களுடைய உள்ளத்தில் விசால தன்மை, நபி அவர்கள் உலகத்திற்கு நபியாக வந்தவர்கள், நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நபியாக வந்தவர்கள், அவர்களுடைய உள்ளத்துல இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இந்த பாதையில நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த பாதையில கொண்டு போகும் பொழுது அங்கு ரெண்டு பயங்கரவாதிகள் அங்கு வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறாங்க, மன் அந்துமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நானும் நாங்க இழிவான தாழ்ந்த மக்கள், இழிவானவர்கள். நபி அவர்களுடைய வார்த்தை என்ன வெளியாச்சு தெரியுமா? பல் அன்தும் முக்ரமான், நீங்கள் இருவரும் சங்கையானவர்கள். உங்களிடத்துல வாட் இஸ் லக்கிங் இன் யூ, உங்கள்கிட்ட குறையிருந்தது, உங்கள்கிட்ட ஈமானுடைய குறைச்சல் தான் உங்களுக்கு இந்த ஆபத்தை ஏற்படுத்தியிருக்குது. நீங்க மனித புனிதர்களாக மாற முடியும் நீங்க இதை சேர்த்துக் கொண்டால் என்பதை ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் ஆணித்தரமாக அங்கு சொல்லும் பட்சத்தில் அந்த மனிதனுடைய உள்ளத்துல அந்த நூர் ஒளி குள்ளு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் அந்த வெளிச்சத்துடன் தான் பிறக்குகிறது. எங்களுடைய மூதாதையர்கள் நாங்க பார்த்திருக்கிறோம், இங்க செய்யறதான் தெரியாது எனக்கு, அடுப்பு பத்து வைப்போம் வீட்டுல, விரவு கட்டைகள் தான் எங்க தாய்மார்கள் எடுத்து அடுப்பு பத்துவாங்க. அந்த அடுப்பு பத்துட்டு அடுத்த நாள் காலையில அந்த நெருப்பத்தி அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் சாம்பல் அங்கிட்டு அப்புறப்படுத்தினா நெருப்பொண்டு உள்ளுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அப்படி மத்த நெருப்ப பத்து வைப்பாங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அந்த தணல் கட்டி கொண்டு அந்த சாம்பலுக்குள்ள பூந்திருக்கிறது போலதான் ஒவ்வொன்றும் அந்த ஒளியோட தான் பிறக்குகிறது. சூழல் போய் சிக்கிக் கொள்கிறான், பௌத்தனாக, இந்துவாக, கிறிஸ்தவனாக, மஜூசியாக, அந்த சூழல் அவனை மாற்றி விடுகிறது. சூழல் தவறும் பொழுது அந்த திறமை ஆற்றல் எல்லாம் வேற வழியில பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. இல்லன்னா பிறக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அடிப்படையோடு தான் பிறக்க வைக்கிறான். அவர்கள் இந்த பாக்கியத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தீயவர்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா, தாய் தன்னுடைய குழந்தை அசுத்தத்தை பூசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி பார்க்குதோ அதை போலதான் நபி அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தாங்கன்னா மனித புனிதர்களை உலகத்துல வல்லடத்த முடியும். யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, மலக்குமார்கள் தான், நபிமார்கள் தான் தூய்மையானவர்கள். மனிதர்களாக பிறந்த மலக்குமார்கள், மறக்குமார்கள் மனிதருக்கு அப்பால் பட்டவர்கள், அந்த நபிமார்கள் மனிதர்கள் புனிதர்கள். அவர்கள் எல்லாம் அதை யார் எடுத்துக்கொண்டாலும் மாசூம் என்ற பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள் சில சஹாபாக்கள். சஹாபாக்கள் எல்லாம் சாலா பாதுகாத்தான். அது இல்லாம மனிதர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை என்ன செய்தார், அவர் இஸ்லாத்துக்கு வரவேற்றது. அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாவத்தை வெறுங்க, பாவிய வெறுக்காதீங்க. பாவத்தை வெறுங்க, குழந்தை மலசரத்தை பூசிக்கொண்டிருக்குதா, தாய் பார்த்து அந்த மலசரத்தின் மீதுதான் அதுல ஜேம்ஸ போக்கிடணும், அதுக்கு என்னென்ன பூசணுமோ எல்லாம் பூசி அந்த பிள்ளைய சுத்தமாக்கி எடுக்கிறது போலதான் பாவிய பார்க்கும் பொழுது எங்கிற உள்ளத்துல, ஓஹோ இவர் பாக்கியம் பெற்ற மனிதராக மாற முடியும், நான் கொஞ்சம் இவர் மீது கருணை காட்டி இவருக்கு துவா செய்து. நபியவர்களுடைய கருணையின் உள்ளம் எங்க? உமர் ரதியல்லாஹு அவர்கள் அபூ ஜஹலின் பக்கம், உமர் யல்லா இவருடைய ஹிதாயத்தை கொடுத்து விடுந்து அந்த துவா செய்து முயற்சி செய்யும் பொழுது உமர் மனித புனிதராக மாறுகிறார். நினைவான சகோதரர்களை பெரியார்களே, ஆக நபியவர்களுடைய இந்த ஹதீஸ் மிக ஆழமான கருத்தை உள்ளடக்கியிருக்கிறது. மனிதர்கள் சுரங்கத்தை போன்று, எப்படி தங்கம் வெள்ளி இன்னும் பலதையும் அல்லாஹ் இந்த சுரங்கத்தில் வைத்திருக்கிறான். இது போன்றுதான் மனிதர்கள் சுரங்கத்தை போன்று. இவர்களில் ஜாகிரியத்திலும் நல்லவர்கள், இஸ்லாத்திலும் நல்லவர்கள். நிபந்தனை என்ன? இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு இதா ஃபக்ஹு, அவர்கள் மார்க்க நுணுக்கத்தை, மார்க்க அறிவை, மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வார்கள் என்றால் நிச்சயமாக ஜாகிரியத்தில் நல்லவர்கள், இஸ்லாத்தில் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்பவர் காபத்துல்லா உள்ளுக்கு பிறந்தார், 120 வருடம் வாழ்ந்தார் ரழியல்லாஹு அன்ஹு. 60 வருஷம் ஜாகிரியத்தில், 60 வருஷம் இஸ்லாத்தில். அந்த ஜாகிரியத்திலையும் அவர்களுக்கு நல்ல சில பழக்கங்கள் இருந்தது. பாருங்க, அவர்களுக்கு நபி அவர்கள் வந்து வகையை அறிவித்த நேரத்தில் கதீஜா ரவி அல்லாஹோ அண்ணா என்ன செய்தாங்க, உடனே வணக்கத்துக்கு நௌஃபல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஜாகிரியத்துடைய காலத்தில் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அப்துல்லா ஜெய்துப்னு அம்ருப்னு நுஃபைல். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, ஜெய்துப்னு அம்ருப்னு நுஃபைல் என்பவர் ஜாகிரியத்துடைய காலத்தில் மக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாராம், ஏ மனிதர்களே நீங்க பெறக்கூடிய குழந்தைகளை கொல்லாதீங்க, யாருக்கும் பெண் குழந்தைகளை பராமரிக்கிறது கஷ்டமாக இருந்தா என்னிடத்தில் ஒப்படைங்க, நான் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறேன். ஏன் நீங்க உயிரோட குழந்தைகளை புதைக்கிறீங்க, இவ்வளவு சிறந்த பண்பாடு. அந்த மனிதர் ஜாகிரத்துடைய காலத்தில் செய்த பணி என்னது, சாவடிக்கிற குழந்தைகளை கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் வளர்க்கிறது, பெண்களை கொண்டு போய் வளர்த்துட்டு அந்த பெண் சரியான வயது அடைஞ்சதுன பெற்றோரை கூப்பிட்டு வேணுமா புள்ள எடுத்துக்கொள்றீங்களா, நான் இந்த அளவுக்கு வயது வரும் வரைக்கும் பாதுகாத்துட்டேன், இப்ப வேணும்னு அதை எடுத்துக்கொள்ளலாம், யாரும் வேணும்னு சொன்னா கொடுத்துருவாரு, இல்லைன்னு சொன்னா அவரே அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளைக்கு வாழ்க்கைய சிறப்பாக்குவாரு. அல்கமா ரவியல்லான் அவர்கள் வந்த நேரத்தில் ஜாகிலியத்துடைய காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு நீண்ட ஹதீஸ் நான் அந்த தலைப்பு மட்டும் சொல்கிறேன். நபி அவர்களுடைய கேள்விக்கு அவர் விடை அளிக்கும் பொழுது அவர் சொன்னார், ஹம்சுல் தஹன்னக்னா ஃபில் ஜாஹிலியா, ஜாகிலியத்துடைய காலத்தில் ஐந்து விஷயங்கள் எங்களிடத்தில் நல்ல பண்புகள் இருந்தது. அஷ்ஷுக்ர் இந்த ரஹா, செழிப்பாக இருக்கும் பொழுது நன்றி செலுத்துவோம். அஸ்ஸபர் இந்த பலா, சோதனை வந்தால் பொறுமையாக இருப்போம். சந்தித்தாலும் உண்மையை பேசுவோம். தற்கு சமாசதில் ஆதா, எதிரிக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டோம். அர்ரிதா முமர்ரில் கதா, தக்தீரை விதியை பொருந்து கொள்வோம். யாரு சொல்றது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜாகிரியத்துடைய காலத்துடைய பழக்கம் என்று அல்கமா ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய கேள்விக்கு விடை அளிக்கிறார்கள். ஜாகிரியத்திலேயும் நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். ஹதீஸ் என்ன சொல்கிறது, மக்கள் சுரங்கத்தை போன்று, சுரங்கத்தில் தங்கம் இருக்குது, கச்சினம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, கச்சம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை பயன்படுத்தணும் என்று நபி அவங்க சொல்றாங்க. அதற்கு பலிஷ் பண்றதுக்கு தேவையாகுது என்பது ஃபிக்ஹுடைய மார்க்கத்துடைய விளக்கம். ஒரு மயோதிபர் வந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நீங்க கலிமா சொல்லி தந்தீங்க, நான் கலிமாவை முடிஞ்சிட்டேன், இதை தவிர வேற ரெண்டும் எனக்கு பெருசா பாடமா கேதான் தெரியும், நான் அல்லாவை விளங்கி கொண்டேன் என்று சொல்லிட்டு போகும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, ஃபக்குஹர் ரஜுல், இந்த மனிதர் அல்லாவையும் ரசூலையும் சரியாக தெரிஞ்சு கொண்டார். கனியமான சகோதரர்களை பெரியார்களே, நான் இன்று பேசிக்கொண்டிருப்பது மிக முக்கியமானது, எல்லாரும் கவனமாக இதை கேட்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் தலைவர்களும் பொறுப்பாளிகளும் எல்லாருமே இதை கவனமாக கேட்க வேண்டும். இதுதான் ஒரு சமூகத்தை உருவாக்கும், ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பும், இதுதான் பிரச்சனைகளை தீர்க்க வைக்கும். அது என்ன, ஸ்கில்ஸ், ஹவு டு டெவலப் அவர் ஸ்கில்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் திறமையை எப்படி நாம் இஜரத் போகக்கூடிய நேரத்தில், இது கெட்ட பாதை, இது நல்ல பாதை, கெட்ட பாதையே தீயவர்கள் இருக்கிறார்கள். நபியுடைய வார்த்தை உபயோகம், லா பல் அன்தும் முக்ரமான், நீங்க ரெண்டு பேரும் சங்கையானவர்கள், அவர்கள் தன்னுடைய அந்த ஸ்கில் புரியாமல் நாங்க மோசமானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல நேரம், லா பல் அன்தும் முக்ரமான், சங்கையானவர்கள். வார்த்தை அஸ்லமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சஹாபாக்களாக மாறிவிட்டார்கள். எப்படி அந்த அந்த அதை பயன்படுத்துவது, இந்த பயன்படுத்தும் முறை மனிதனை அந்த கத்தியை போல, ஆப்பல் பழத்தை வெட்டலாம், மனிதனுடைய களத்தை வெட்டி போடலாம். வார்த்தை உபயோகத்தினால், துவாவினால், நல்ல சிந்தனையால், பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக, நெகட்டிவ் திங்கிங் அல்ல, மனித சமூகத்தை கட்டி எழுப்பலாம், சிறந்த புனிதர்களை உருவாக்கலாம். உங்களோட போர்ட் மீட்டிங் நடக்குதா? நான் பேசுறது எல்லாருக்கும் மீட்டிங் எல்லாம் நீங்க எந்த நேரம் இணைய வச்சுட்டு நீங்க மீட்டிங் நடத்தினா எந்த பொருஷனும் கிடைக்க போகுது. எல்லாரும் சேர்ந்தாலும் இதை அடையணும். வரசலும் எல்லாருக்கும் வரசலும் கனியமான சகோதரர்களை பிரியாக்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கும் நியமத்துகளை, அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கக்கூடிய வளங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸாயிலுல் ஆமால், அமல்களின் சிறப்பு. ஃபஸாயிலுர் ரிஜால், மனிதர்களின் சிறப்பு. ஃபஸாயில் ஆமால், அமல்களின் சிறப்பு. ஃபஸாயிலுர் ரிஜால், மனிதர்களின் சிறப்பு. மனிதர்கள் ஒவ்வொரு மனிதரும் பொறுமதியானவர், பார்க்கக்கூடிய பார்வை, அந்த மனிதனை எங்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற அந்த பார்வைதான் எங்களோட பார்வையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஒரு மனித சமூகத்தை உருவாக்க முடியும், சிறந்த மனிதர்களை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த முடியும். எப்பொழுதும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சக்தி, இந்த வளங்களை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது அதன் மூலமாக நாம் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவோம். மேலான சோழர்கள் குர்ஆன்ல நாம் ஓதக்கூடிய சூறால, சூரத்துல் ஃபாத்திஹால, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அந்த நேரான பாதையில நாம் என்ன கேட்கிறோம்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ குர்ஆனுடைய பாதையை காட்டுவாயாக என்று சொல்லல. இந்த இடத்துல யார் மீது நீ அருள் புரிந்தாயோ, உன்னுடைய பாக்கியத்து சொல்லாயோ, அவர்கள் யார்? அந்நபியீன வஸ்தீகீன ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், நபீன நம் தலை நபியீன வஸ்தீகீன ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், எல்லாம் நபிமார்களுடைய பாதை, உண்மைப்படுத்திய சித்தியங்களுடைய பாதை, உன்னுடைய பாதையில் வீர மரணம் மரணித்தவர்களுடைய பாதை, யாரெல்லாம் சாலிஹான நல்லடியார்களுடைய பாதை. அல்லாஹ் இடத்துல என்ன கேட்கிறோம்? கிதாபுல்லாஹ் ரிஜாலுல்லாஹ், ஒன்று இருக்குது அல்லாஹுடைய கலாம், ஒன்று இருக்குது அல்லாஹுடைய தெளிவு செய்யப்பட்ட நல்லடியார்கள். அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம், அல்லாஹ் இந்த நல்லடியார்களுடைய, சாலிஹான மக்களுடைய, நபிமார்களுடைய பாதை நியமக்கு காட்டுவாயாக என்று கேட்கிறேன். ஏன் அவர்களுடைய பாதை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த பூமியில வந்து அவர்கள் இந்த பூமியில் உள்ள பல விதமான பிச்சாட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் அவர்கள் சந்தித்து அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு நடந்தார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் அப்துல்லா உபைப்னு காப் ரதியல்லாஹு கேட்டாங்க, தக்குவாண்ட என்ன கேட்ட பொழுது அவன் சொன்னாங்க, ஒரு நெருக்கடியான ஒரு நடுப்பாதை ஒன்று இருக்குது, ரெண்டு பக்கம் முள்ளுகள் இருக்குது, அந்த முள்ளு இருக்கக்கூடிய பாதையில நடந்து போக்குல மேலையும் குத்தும், மேனிலையும் குத்தும், ஆடையிலையும் குத்தும், இந்த ஆடையில மேனில குத்தி கொள்ளாம நடந்து போறதுதான் தக்குவா. முள்ளு குத்திப்படாம நடந்து போனவர்களுடைய பாதையில நான் போக வேண்டும் என்று எல்லா இடத்துல கேட்கிறோம். கனிவான சகோதரர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட வாழ்க்கையில ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒரு முறை, நபியவர்கள் கடைபிடித்த முறை என்னது? ஒரு சமூகத்தை நாம் எப்படி கட்டி எழுப்ப முடியும், அந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு அதுல திறமைகள், அந்த ஸ்கில்ஸ சரியாக பயன்படுத்தும், அது குழந்தையுடையதாக இருக்கலாம், அதை படிக்காத பாவர்களுடையதாக இருக்கலாம், அது கருப்பு நீக்ரோடையதாக இருக்கலாம், அது வெள்ளையர்களுடையதாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லோருமே மனிதர்கள். நாம் இஸ்லாம் என்ற அடிப்படையில் உலகத்துக்கு கொடுக்கும் ஒரு தூது என்னென்றால், மனிதர்களை மனிதர்கள் என்ற அடிப்படையில் மதித்து நடக்க பழகுங்கள். ஹியூமன் சேரியன் பேஸ், மனிதர்களை இஸ்லாம் மார்க்கம் எல்லாம் ஒரு புறம் வச்சுட்டு முதலாவது மனிதர்களை மனிதர்கள் என்று நடந்து பலர் அவர்களை மதிக்க பழக வேண்டும். குர்ஆன் இதை வலியுறுத்துகிறது. வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய குழந்தைகளை நாம் சங்கைப்படுத்திருக்கிறோம் என்று சொல்கிறது. நீ யூதராக இரு, நீ பௌத்தராக இரு, நீ ஹிந்துவாக இரு, நீ கிறிஸ்தவனாக இரு, ஆனால் நீ ஒரு மனிதன், அதனால் நான் உங்களை சங்கைப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதனுடைய பிணத்துக்கு எலும்பிருந்தார்கள். அழிவதில்லான அவர்கள் யாரும் சொல்லல்லா, இது ஒரு யூதன் அல்லவா எலும்புகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ரூஹ் அல்லவா, அதை மதிக்க கூடாதா? அது ஒரு உயிர் அல்லவா, அதை மதிக்க கூடாதா? சஹீஹ் புகாரி கிதாபுல் ஜனாஸாவுடைய பாடத்தில் ஹதீஸ் பதிவாக என்ன உயர்ந்த பண்பாடு, எந்த உயர்ந்த ஒழுக்கம். முதலாவது உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ஒரு தூதை கொடுக்கிறோம். ஏ மனிதர்களே, மனிதர்களை மனிதர்கள் என்ற அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் மதிக்கப்படுகிற இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது. மனிதாபிமான அடிப்படையில் மனிதர்களை நாம் மதித்து நடப்பதை கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த அன்பு பாசம் வர ஆரம்பிக்கும். அதனால் கிதாபுல்லா ரிஜாலுல்லா, கிதாபுல்லா ரிஜாலுல்லா, அல்லாஹுடைய கலாம் எப்படி சங்கையானதோ, அல்லாஹுடைய நெருக்கமான ரப்பானியூன், அந்த ரப்பை அறிந்த நல்லடியார்கள் அவர்கள் மிக பாக்கியவான்கள், மிக மிக சிறப்பானவர்கள். உலகத்தில் மனிதர்களை நாம் இந்த அடிப்படையில் பார்க்க வேண்டும். நான் இப்ப வருவதற்கு முன்பு சின்ன ஒரு குறிப்பொன்று எடுத்து பெண்கள் என்ற தலைப்புல பார்க்கும் பொழுது உம்மு வரக்கா, உம்மு சலமா, உம்மு சுலைம், உம்மு ஹராம், உம்மு குல்தூம், உம்மு தர்தா, உம்மு ஐமன், உம்மு ஹராம், உம்மு சுலைம், உம்மு தர்தா, உம்மு வரக்கா என்று நபியுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் இந்த உம்முன்ற பேர்ல ஆரம்பிக்கப்படக்கூடியது. பார்த்தா உம்மு ஹக்கீம், இது யார்? அபூஜஹலுடைய மருமகள். அபூஜஹலுடைய மருமகள் ஒரு பெண். அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது இது அபூஜஹலுடைய மருமகள் அல்லவா என்ற ஒரு வெறுப்போட தானே பார்க்கணும். ஆனா நபி அவர்கள் அந்த வெறுப்போட பார்க்கவில்லை. நபி அவர்கள் இது வித்தியாசப்படுத்துகிறது, இது உம்மு ஹக்கீம், இவள் யார்? என்னுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரு சாபிய பெண்மணி. அதனால் இங்கு ஒரு சிறப்பம்சம் ஹியாரஹும் ஃபில் ஜாஹிலியத் ஹியாரஹும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபக்ஹு. அவர்கள் ஜாஹிலியத்திலும் சிறந்தவர்கள், இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் ஆகுவார்கள் எப்பொழுது அவர்கள் மார்க்கத்தை சரியாக தெரிந்து கொண்டார். உம்மு ஹக்கீம் நபியிடத்தில் வருகிறார், யார் சொல்லலாம், எந்த கணவனுக்கு இந்த பாக்கியம் இல்லை, அனுமதி தாருங்கள், நான் பெற்று வருகிறேன். ஒவ்வொருவருடைய அந்த திறமைகளை, ஆற்றலை, ஸ்கில்லை புரிந்தார்கள். இந்த பெண்மணி ஒரு துரோகம் செய்யும் பெண்மணி அல்ல, அபூஜஹலுடைய மருமகளாக இருக்கலாம், ஆனால் இந்த பெண்ணுக்கு நான் கொடுக்கும் இந்த அவகாசம், இந்த சந்தர்ப்பம், இவள் ஒரு புரட்சியை, ஒரு சாதனையை படைப்பாள். இந்த பெண்மணி கொடுங்கள் அவகாசத்தை, பொம்மா நீ உங்க கணவனை முடியுமென்றால் இங்க அழைத்துக் கொண்டு வா என்று சொன்னார்கள். நீ இந்த சம்பவங்களை நீங்க படிச்சு கொள்ளலாம். நான் சொல்வது திறமைகளை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உம்மு ஹக்கீமுக்கு ஒரு திறமை இருக்கிறது. அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டா, பாதையில ஒரு அநியாயக்காரன் வந்து கையை பிடிக்க பார்த்தான், தவறாக நடக்க பார்த்தான், சத்தம் போட்டா, பெண்மணி கஷ்டத்துல சிக்கிக்கொண்டா, தன்னை கட்ட பாதுகாத்துக் கொண்டா, கணவனை போயிட்டு அடைந்தா, கணவன் அழைத்துக் கொண்டு வருகிறா, கணவன் பிடிக்க பாக்குறான் சொல்றா, நான் மூமின், நீங்க காஃபிரினே பிடிக்கிறான். இது உலகத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்த பெண்மணி உம்மு சலமா. உம்மு சலமா என்ற நபியுடைய உம்மு ஹபீபா, உம்மு சலமா நபியுடைய மனைமார்கள் என்று வரக்கூடிய ரெண்டு பெண்கள் இந்த உம் என்ற பெயர்ல வருகிறார்கள். சொன்னா அந்த மனைவி மகனுடைய, அந்த மகளுடைய பேர் சொல்லி, இது இது அப்துல்லாஹுடைய தாய், இது அப்துல் ரஹ்மானுடைய தாய் என்று அழைக்கிறது போல உம் என்று, இது இது ஹக்கீமுடைய, இது ஐமனுடைய உம்மு ஐமன், ஐமனுடைய ஒரு சஹாவி அவர்களுடைய தாய் உம்மு ஐமன், உம்மு சுலைம் சுலைமுடைய தாய் உம்மு சுலைம். சுபஹானல்லாஹ், பெண்களுடைய அந்த திறமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டி இந்த உம்மத்துடைய நான் தெரிவு செய்யவில்லை. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வளமையாக பேசுவது. நான் இங்கே யோசித்தேன், உம் என்ற பெயருடையவர்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தா அது ஏராளமான பட்டியல் இருக்கும். அதுல உம்மு ஹக்கீம் என்ற நபியுடைய ஆகப்பெரிய விரோதி அபூஜஹலுடைய மருமகள் என்று எடுத்தார். அங்கு கிடைக்கிறது அந்த புனிதமான பாக்கியம். அவர்களை கொண்டு அவருடைய கணவனோ ஸ்லாத்துக்கு வருகிறார். யார் அந்த இக்ரிமா? அவரை கண்டா கத்தல் செய்து போடும் என்று நபி அவர்கள் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட மனிதரோ சஹாபியாகிறார், கட்டி அழைக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். எர்மூக்குடைய யுத்தமாக இருக்கலாம், குதிரையிலிருந்து குறிக்கிறார் அந்த இக்ரிமா. காலிஜிந்த மனித அவர்கள் தடுக்கிறார்கள் வேண்டாம் என்று. இந்த பாருங்க, என்ன தடுக்காதீங்க, நாங்கள் நாம் உங்களுக்கு விரோதமாக ஸ்டாத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், இந்த எனக்கு அந்த பாக்கியம் வேண்டும் என்று அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அவர்களுடைய தாய் வஃபாத்தாக கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு அந்த 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த நீக்ரோ கருப்பு தாய் தான் உம்மு ஐமன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தாய். அந்த தாய் பக்கத்தில் இருக்க நபியுடைய தாயுடைய ரூஹ் பிரிய அந்த நபியுடைய அந்த குழந்தை பருவத்தில் நபியை அரவணைத்த அந்த உம்மு ஐமன் ரபி அல்லாஹ் அல்லா அவர்களை காணும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி வரவேற்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசத்துடனும் அன்புடனும் உம்மி பாத உம்மி என்ற தாய்க்கு பிறகு தாயே என்று அந்த உம்மு ஐமன் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பற்று வைத்திருந்தார்கள். கனிவான சகோதரர்களே, ஒவ்வொருவரையும் மதிக்க அளக்க பழக வேண்டும். இதுதான் எங்களுடைய சமூகத்தில் ஆக முக்கியமானது. அதை ஆண்கள் என்று எடுத்தோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. பெண்கள் என்ற கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. உம்மு வரக்கா என்ற பெண்மணி சுபஹானல்லாஹ் நபிக்கிட்ட வராங்க பாருங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுத்த ஆற்றல், குர்ஆனை மனனம் செய்தால் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி அவர்கள் வேண்டிக் கொள்ள நபி அவர்கள் ஒரு தனி முஅதினை இந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தினார்கள். இந்த பெண்களுக்கு பெண் இமாமத் செய்யலாம் என்ற ஒரு சட்டத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அங்கு ஆதாரம் எடுக்கிறார்கள். பெண்களுக்கு பெண்கள் இமாமத் செய்யலாம். அமெரிக்கால சொன்னது போல பெண் ஆண்களுக்கும் பெண்கள் இமாமத் செய்யலாம் என்பது அல்ல. சில காலத்துக்கு முறை அமெரிக்கால ஒரு பெண்மணி நான் எல்லாருக்கும் இமாமாக இருக்கிறேன் என்று சொன்னது போல வாதம் அல்ல, அது தவறானது. பெண்கள் பெண்களுக்கு இமாம் ஆகுவதற்கு ஹனபி மதஹபில் மாற்று கருத்து இருந்த போதிலும் ஷாஃபி மதஹபில் இதுக்கு இடம்பாடு இருக்கிறது. ஆதாரம் என்ன? உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி. அவளுக்கு என்று தனி மாதினை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த மாதினை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த உம்மு வரக்கா என்ற பெண்மணி நபியவர்களிடத்தில் ஒரு நாள் வருகிறாங்க. கொஞ்சம் நெருங்கி வாங்க, பின்னால் வரக்கூடிய ஒரு கொஞ்சம் இடக்கூடிய ஒரு நாள் வருகிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு ஒரு துஆ செய்யணும். பாருங்க, புத்திசாலிகள், நுணுக்கமானவர்கள், கூர்மையான அறிவுள்ளவர்கள், திறமையுள்ளவர்கள், ஆற்றுள்ளவர்கள், அவர்கள் குறிக்கோளை புரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இதை ஒரு வெறுமனே பயானாக ஒரு தலைப்பிடப்பட்டாலும் இது வெறுமனே ஒரு ஒரு கிளாஸ் நடத்தி ஒரு விஷயத்தை பேசிட்டு போறேன் என்று தயவு செய்து அப்படி எடுத்துட்டு போகவானா? இது ஒரு வாழ்க்கையின் மாற்றமாக அமையட்டும். இது ஒரு சேஞ்சிங் பாயிண்டாக இருக்கட்டும். ஒரு விஷயத்தை புரிவோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த பெண்மணிக்கு, யார் அந்த பெண்மணி? உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனை மரணம் செய்திருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய சலுகை கொடுக்கப்படுகிறது. அந்த பெண் பெண்களுக்கு இமாமத் செய்யும் பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் வந்து அங்கு சூழ்ந்து கொள்வார்கள். அந்த பாக்கியத்தை பெற்ற பெண்மணி ஒரு நாள் வந்து, நபியே எனக்கு சொத்து வேணும், செல்வம் வேணும், ஆட்சி வேணும், பதவி வேணும் என்று கேட்கல. நபியே எனக்கு அல்லாஹ் பாதையில் மரணம் வேணும், அல்லாஹ்வின் பாதையில் மரணம் வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த தாயுடைய உள்ளத்தில் இருந்த அந்த துடிப்பு, ஆர்வம், அந்த கவலை? அந்த தாய்க்கு நபி அவர்கள் அந்த பாக்கியத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள்.
உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல உமர் ரதியல்லாஹுன்ற ஒரு பழக்கம் இருந்தது. உமர் ரதியல்லாஹு கஷ்டமானவர்கள், ஒரு ஹலீஃபாவாக, ஒரு அமீராக, ஒரு தலைவராக இருக்கும் பொழுது எல்லாருடைய நிலைப்பாட்டையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சிறியவர்களுடைய தேவை என்ன, வயோதிகர்களுடைய தேவை என்ன, ஆட்சியாளர்களுடைய தேவை என்ன, பக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய தேவை என்ன, அதை அனுசரிச்சு கொள்வது. ஒரு நாள் உமர் ரதியல்லாஹு போக்குல ஒரு குழந்தை அழுகுது. தாய போய் பேசினாங்க, ஏமா இந்த பிள்ளை அழுக வச்சிருக்கிறா, உமர் தான் அழுக வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த அந்த பெண்ணுக்கு இது உமர் தான் என்று தெரியாது. உமரங்க இந்த பிள்ளை அழுக வச்சுச்சு, என்னமா சொல்றான்னு கேட்டா, உமர் தான் அழுக வச்சிருக்கிறா ஏன்னு கேட்டாங்க. இல்ல குழந்தை கிடைச்ச உடனே பைத்துல் மால்ல இருந்து ஒரு தொகை பணம் தரப்படணும். உமர் ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார், இந்த புள்ள பால் குடிக்கும் பொழுதுதான், பால் குடிக்கிறத நிறுத்தும் பொழுதுதான், அப்ப 2 வருஷம் வரைக்கும் ஏந்த கணவன் மௌத்தாக இருந்தா, ஷஹீதாக இருந்தா, நான் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு எங்க போயிட்டு பால் தேடுவேன், எனக்கு சாப்பிடவே வசதி இல்லையே, நான் விதவையாகிட்டேன், எனக்கு இருக்க வீடு இல்லை, எனக்கு தொழில் செய்ய வசதி இல்லை, நீங்க பைத்துல் மால்ல இருந்து எனக்கு தரமாட்டேன் என்று சொன்னா நான் எங்க போடுறது. உமர்தானே இந்த சட்டத்தை கொண்டார், அல்லாவுடைய சட்டம் அல்ல உமருடைய சட்டம். உமர்றதுதான் அழுகுத்தாங்க. நாளையிலிருந்து யார் குழந்தை பெற்றெடுத்தார்களோ அவர்களுக்கு பைத்துல் மால் இருந்து உடனே அங்கு கொடுக்கப்படும் என்ற சட்டத்தை கொண்டார்கள். காலம் நேரம் சந்தர்ப்பத்தை வைத்து சில ஃபத்வாக்கள் வேற்றுமைப்படும். மார்க்கம் மாறுது என்பதல்ல, நிலைமை சூழலை வச்சு காலத்தை வைத்து ஒரு சில தீர்ப்புகள் எடுக்க வேண்டியிருக்கும். அவை அடிப்படையான சட்டத்துக்கு மாற்றமாக இருக்காது. குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எங்க இடம்பாடு இருக்குதோ அந்த இடத்துல அங்கு ஒரு இடம்பாடு ஒன்று கொடுக்கப்படும். எப்படி தாய் சுமையா அல்லாஹுடைய பாதையில் நான் என்ன வந்தாலும் ஒரு வார்த்தை அல்லாஹுக்கு மாற்றமாக சொல்ல மாட்டேன் என்று ஷஹீத் ஆகிவிட்டார்கள். மகன் அம்மார் உயிரை தப்புவதற்காக வேண்டி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சு வந்தார்கள். 2 நேரத்துக்கும் அது தக்வா, இது ஃபத்வா. ஒரே விஷயம், தாய் செய்ததும் ஒன்றுதான், மகன் செய்தது ஒன்றுதான். தாய் செய்ததுதான் மகனும் செய்தார், ஆனால் தாய் தக்வாவுடைய அடிப்படையில் உயிரை கொடுத்து விட்டால் மகனோ ஃபத்வாவுடைய அடிப்படையில் உயிரை பாதுகாத்துக் கொண்டார். நபியவர்கள் அந்த தாய்க்காக துவா செய்தார்கள், இந்த மகனுக்கு வழிகாட்டினார்கள். மகனே, உனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் ஏற்பட்டால் அதை சொல்லி தப்பிச்சு வந்து என்று சொன்னார்கள். நமக்கு முஸ்லீம் இல்லை என்று கூட சொல்லி தப்பிச்சு வரலாம். இவர் முஸ்லீம் தானே, உன்னை கொன்றுவேன் என்று சொன்னா, இல்ல நான் ஒரு முஸ்லீம் இல்ல. நபி அவங்க கேட்டாங்க, உன்னோட உள்ளம் எப்படி இருந்தது? இந்த உள்ளம் ஈமானால நிரம்பி இருந்தது. அல்லாஹு தனிவான சகோதரர்களை தெரியாதே, அந்த பெண்ணுடைய கேட்டதுவா உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல உமர் ரதியல்லாஹு அப்படி போக்குல அந்த உம்மு அரக்கா சோபாய்க்கிறீங்களா அம்மா, வயோதிக பெண், யாருமே இல்ல, வீட்டுல வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய குர்ஆன் போடுவாங்க. உமர் ரதியல்லாஹு தாக்குறாங்க, வீடு சைலண்டா இருக்குது, கதவு தட்டி பார்த்தாங்க, சத்தமே இல்லை. உள்ளுக்கு போய் பார்த்தா களத்துல கயிறு போட்டு தொங்க வச்சு அந்த பெண் ஷஹீதாக இருக்கிறாங்க. உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கம் கவலை கண்ணீர், ஒரு பக்கம் சந்தோஷம். கவலை எந்த ஆட்சியில மதியனால இப்படியா, சந்தோஷம் இந்த பெண் அல்லாஹ் கிட்ட கேட்டதுவா அல்லாஹ் நிறைவேற்றிட்டா, மதீனாவுடைய ஷஹாதத்து கிடைச்சிருக்கு. பெண்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் தண்டிக்கப்பட்டார். என்ன சொல்லுகிறா, ஒரு திறமை இருந்தது, அந்த திறமையின் அடிப்படையை அந்த பெண்கள் புரிந்து கொண்டார்கள். துனியாவுக்காக எதையும் கேட்கல, தன்னுடைய ஸ்கில்ல குர்ஆன் மரணம் செய்யறதுக்காக பயன்படுத்தினாங்க. உம்மு ஹக்கீம் என்ன, உம்மு ஐமன் என்ன, உம்மு வரக்கா என்ன, சுபஹானல்லாஹ், அந்த காலத்துல வாழ்ந்த பெண்மணிகள்ல உம்மு சலமா, சுபஹானல்லாஹ், உம்மு சலமா என்ற பெண்மணி பட்ட கஷ்டம். உம்மு அபு சலமா, உம்மு சலமா ரெண்டு பேரும் நல்ல அன்பு, கணவன் மனைவி மிக அன்போடு வாழ்ந்தவர்கள். ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பும் பாசமும் இருந்தது. ஆனா கணவனுக்கு உள்ளத்துல ஓடுது, எனக்கு மௌத்து வந்துடும் போல விளங்குது. மனைவிக்கு சொல்றாரு, இந்த பாருமா, எனக்கு பிறகு உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கஷ்டமானதுதான், வார்த்தையால சொல்லலாம், ஆனா இவர் உள்ளத்தால சொல்கிறார். அந்த பெண்மணி கணவன் ஷஹீதான் ஒண்ணு விதவையாகிட்டாங்க. அந்த விதவையானதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பல இடத்திலிருந்து ப்ரொபோசல் வந்துச்சு, அவங்க நிராகரிச்சுட்டாங்க. அவங்க துவாவும் போதி வந்தாங்க. எப்பையும் ஒரு ஆபத்து வரும் பொழுது அந்த ஆபத்துக்குரிய துவாவை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ஒரு துவாவை நான் இதுக்கு முறையும் சொல்லியிருக்கிறேன், பாடம் இல்லாட்டி பாடமாக்குங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மப்தலா கபி வஃபத்தலனி அலா கஃபீரி மிம்மன் கலப தஃபீலா. ஒரு மனிதன் நோயில பாவத்துல கண்டா இந்த துவாவை அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி ஓடணும். யாழ்லா இந்த பாவத்திலிருந்து இந்த நோயிலிருந்து நீ என்ன பாதுகாத்து யாழ்லா உனக்கு என்ன புகழும் என்று உள்ளத்தால் துவா செய்யும் பொழுது இதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? அல்லா அந்த நோயிலிருந்து அந்த ஆபத்திலிருந்து அல்லா எங்களை பாதுகாப்பான். எல்லாரும் பாடமாக்கி ஓடுவோமா? ஒரு ஆக்சிடென்ட் காண்றோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மப்தலாகபி வஃபத்தலனி அலா கஸீரி மின் கலப தஃபீலா. ஒரு நோயாளியை காண்கிறோம், ஒரு பாவியை காண்கிறோம், குடிச்சு போட்டு ரோட்ல சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி பெருமை அடிப்பதற்கு இல்லை, நன்றி செலுத்துவதற்கு. இந்த உம்மு ஸலமா துவா செஞ்சார்கள், எல்லாம் அஜர்னி ஃபி முஸீபத்தி வஅஹ்லிக்லி கைரம் மின்ஹா. யா அல்லா இந்த முஸீபத்தில் எனக்கு கூடிய தா இதைவிட சிறந்ததை தா என்று கேட்டார்கள். கணவனை விட சிறந்த எனக்கு எப்படி மனம் விரும்புதில்லை அந்த துவாவை கேட்க. வாழ்க்கையில் அன்பாக வாழ்ந்தவர்கள் எப்படி எனக்கு இதை விட சிறந்தது கிடைக்க முடியும் என்று அபுபக்கர் உமர் திருமணம் கொடுப்பதற்கு செய்தி அனுப்பிய பொழுதும் கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டு அந்த பெண்ணுக்கு நபியுடைய தகவல் வருகிறது. அல்லாஹ் உங்களை நான் முடிக்கிறேன் சொல்கிறான். அங்கே துவாவுடைய பிரதிபலனை அல்லாஹால காண்பிக்கிறான். முஸ்லை என்ற தாய், ஒரு விதவையாக வாழ்ந்த தாய், அந்த தாய்மார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுத்த அந்த ஸ்கில் ஆற்றல் பாருங்க. உன்னை தெரிவு செய்யறது எந்த பிள்ளைக்கு நான் எந்த இடத்தை தெரிவு செய்ய வேண்டும், எந்த கல்வியை நான் தெரிவு செய்ய வேண்டும், எந்த உஸ்தாதை நான் தெரிவு செய்ய வேண்டும், எந்த சூழலை நான் தெரிவு செய்ய வேண்டும். உம்மு சுலைன் என்ற பெண்மணி 10 வயது மகன் தகப்பனோ அவர் பிறந்து விட்டார் அல்லது மதம் மாறிவிட்டார், தூரத்துக்கு போய்விட்டார். மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர் ஊரை விட்டு ஓடிவிட்டார். இதோ ஒரு அனாதையாக என்னுடைய மகன் அனஸ் அவர்கள் தவித்திருக்கிறார்கள். நானோ ஒரு உம்மு சுலை ஒரு பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு கணவன் இல்லை, எனக்கு ஒரு அனாதையான ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை நான் வளர்க்க வேண்டும், இதுக்கு அறிவை கொடுக்க வேண்டும், என்ன அறிவையும் எந்த சூழலையும் நான் தெரிவு செய்வது. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் மகனை கைகிட்டால பிடிச்சிட்டு யார சூழல்லா என்ற பிள்ளை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். 10 வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பேருடைய திறமையும் அளந்தார்கள். உம்மு சுலைம் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்க கூடிய திறமை வித்தியாசமானது, சரியான இடத்துல கொண்டு பிள்ளை ஒப்படைச்சிட்டீங்க. ஒரு உஸ்தாது கிட்ட ஒரு பிள்ளையை கொண்டு ஒப்படைக்கும் பொழுதே அந்த உஸ்தாதும் அந்த பிள்ளைய பார்க்கணும். இந்த நபி அவர்கள் அந்த அனசை பார்த்தது போலதான் நபி அல்லாஹ் நபி அவர்கள் 10 வருஷமாக அந்த பிள்ளை வச்சிருந்தாங்க. இன்றைக்கு உலகத்துல குழந்தைகளை கற்பிக்கிறதுக்குள்ள ஸ்கில்ஸ் இவைகளை பத்தி பேசப்படுகிறது. இஸ்லாம் காட்டி கொடுத்த ஸ்கில் இருக்குதே அது மிக நூதனமானது. எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முத நான் எடுத்த இங்கே நான் எடுத்தேன் ஒரு 8 CD. அதுல ஆங்கிலத்தில் ஒருவர் பேசியிருக்கிறார், அது அவருடைய அந்த ஸ்பீச் 8 நபியோடு சூழ்ந்திருந்த சிறார்கள். அது அநேகமா இந்த வீட்டில் இருக்குது, உங்கள்கிட்ட யார்ட்டையும் இல்லாட்டி இந்த லெக்சரர்ஸ் டீச்சர்ஸ் மௌலிமார்கள் எல்லாரும் நிர்வாகம் நடத்தக்கூடியவர்கள் வீட்டில் தாய் தந்தையர்கள் அதை போட்டு கேட்கணும். எப்படி ரசூலுல்லாஹி சிறவர்கள் அந்த அந்த சூழலில் எப்படி அந்த குழந்தைகளை பராமரித்தார்கள், அன்பு வைத்திருந்தார்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க ஒரு நாள் ஏன் இப்படி செஞ்சா என்ன பார்த்து கேட்கல, ஏன் செய்யல என்று நபி அவர்கள் கடிஞ்சு கொள்ள. அப்படி 10 வருஷம் இருந்துட்டு ஒரு துவா வந்து கொடுக்கிறாங்க, அல்லாஹ் ஃபிர் தம்பஹு வாதில் உம்ரஹு வபாரிக் மாலிஹி வலதி. யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுள் கொடு யா அல்லாஹ், இவருக்கு யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தையும் கொடு, இவருக்கு செல்வத்தையும் கொடு யா அல்லாஹ். தாய்மார்கள் தான் தெரிவு செய்வது. இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது அந்த தாய் ஃபாத்திமத்து பின்த் அஸத் அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய தாய். அலி ரதியல்லாஹுடைய தாய் பாத்திமா. இந்த பாத்திமாவுக்கு 5 குழந்தைகள், தாலிப், ஜாஃபர், அலி, உகைல், உம்மஹானி. இந்த 5 குழந்தைகளையும் மத்தியில பெரிய போராட்டத்துல வாழ்ந்தாங்க. ஏன் கணவனும் ஒரு ஸ்டாத்துக்கு ஏற்றுக்கொள்ளாத, நபியின் மீது அன்பு இருக்குது ஆனா ஸ்டாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய ஒரு கணவன். தான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நபிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த சூழலுக்கு மத்தியில் ஒரு தாய் தன்னுடைய புத்தியையும் திறமையையும் பயன்படுத்தி இந்த 4 பேரையும் சொர்க்கவாதிகளாக மாற்றக்கூடிய தாயும் தான். அந்த தாய் எப்படிப்பட்ட தாயாக இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்தில் வளர்ந்தார்கள்? அபு தாலிப் இடத்தில். அபு தாலிப் அவர்கள் பராமரித்தார்கள். அப்ப அபு தாலிபுடைய மனைவியா பாத்திமத்து பின்த் அஸத். இந்த பாத்திமத்து பின்த் அஸத் நபியுடைய மகளை, அலியுடைய ரதியல்லாஹுடைய தாய் பாத்திமா ரதியல்லாஹு மாமி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாச்சாவுடைய மனைவி பாத்திமா. அவர்கள் சிறு வயதிலிருந்து நபியவர்களுடன் அன்பாக அவர்கள் இருந்தார்கள். தன்னுடைய திறமையை கொண்டு கணவன் மாற்றை ஏற்றுக்கொள்ளாத போதிலும் மிக அழகாக வழிகாட்டினார்கள். இந்த காலத்தில் ஸ்டாத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இது படிப்படையாக இருக்கிறது. ஸ்டாத்துக்கு வந்து தவிக்கிறார்கள் சில தாய்மார்கள். அவர்கள் கவலைப்படுகிறார்கள், என்ற கணவன் என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார் பாகிஸ்தானில். அவர் எப்பொழுதும் என்ன சந்திக்கும் பொழுது, நான் இப்பொழுது அவரை ஒரு 6 மாசத்துக்கு முன்பு இலங்கைக்கு முதல் முறையாக வரவழைத்தேன். அல்லாஹ் அவருக்கு நல்ல திறமை, ஒரு மியூசிக்ல ஈடுபட்டிருந்த ஒரு நல்ல ஒரு ஃபைட் அமெரிக்கன். அவர் 73 இஸ்லாத்தை தழுவியவர். இன்னைக்கு அல்லாஹ் அவருக்கு ஹதீஸையும் குர்ஆனையும் உலகம் தீனுடைய பல திறமைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இலங்கைக்கு வந்து தலதாரில நாம் ஒரு புரோகிராம் குறிப்பிட்டவர்களை அழைச்சி செய்தோம். ஆனா அன்று எதிர்பாராம காலையில 7 மணிலிருந்து பகல் வரைக்கும் செய்த புரோகிராம் எல்லாம் எங்களுடைய நாட்டில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாரும் அதுல 100 சீட் போட்டது 150 பேர் கலந்து கொண்டார்கள். மிக பொறுமதியாக பிசினஸ் துன்யா ஓ ஆகிறா வட் இஸ் இட் என்ற தலைப்புல அவர் பேசினார். அதுக்கு வந்தார்கள். அவர் எப்ப சந்திச்சாலும் சொல்வார், என் பெற்றோருக்கு துவா செய்யுங்க, இன்னும் எங்க தாய் டிட்ராய்ட்ல இருக்கிறார், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க. எங்களுக்கு அந்த பொறுமதி இல்ல. அல்லாஹ் எமக்கு தந்த அந்த பொறுமதி. கனிமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அந்த நுணுக்கம், இந்த உம்மு சுலைமுக்கு இதை நாங்கள் அடிக்கடி பேசணும், எங்களை உள்ளத்துல பதிய வைக்கணும். இந்த உம்மு சுலைமுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, ஒரு விதவையாக தனக்கு வாழ்க்கைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்துலதான் யாருக்கும் ஒரு ப்ரொபோசல் வரும் பொழுது அதை எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருமே என்ற ஒரு மனநிலைமை வந்து வருகிறது. ஆனா ஈமான் யாருடைய உறுதியாக இருக்குமோ அங்குதான் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அபு தல்ஹா என்ற காஃபிர் இந்த உம்மு சுலைமுக்கு ப்ரொபோசல் செய்யும் பொழுது அவர் அதை நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ் திரும்ப இருவரையும் கொண்டு சேர்க்கிறார். இவங்கள வீட்டுலதான் குழந்தை மையத்தாக இருக்கும் பொழுது கஃபன் செஞ்சு வச்சுட்டு வந்த கணவனை எப்படி சந்தோஷப்படுத்தினாங்க. காலையில கணவனுக்கு தெரிய வந்துச்சு, எங்க வீட்டுல மையத்திற்குள்ள என்னோட இரவு நீ சொல்லாம படுத்தாயே என்ற கோபத்தில் அவர் இருக்கும் பொழுது இந்த உம்மு சுலைமுடைய விஷயத்த நபிக்கிட்ட பேத்து முறையீடு செஞ்ச பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்துக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. இந்த குடும்பத்துல திருச்சியில ஒரு மையத்துண்டு ஆகிச்சு. அதுல அந்த மையத்துல எல்லாம் பெரிய பெரிய உலமாக்கள் அங்க கலந்து கொண்டாங்க. அது 4 திருமணம் இன்று வாப்பா மௌத்தா போயிட்டாங்க. இப்ப இந்த திருமணத்தை செய்யறதா இல்லையா என்றது ஒரு கேள்வி. சுபஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் அதுக்கு ஆதாரம். செய்யலாம் என்பதற்கு மையத்திருக்கும் பொழுதே கணவனை திருப்திப்படுத்த முடியும் என்றால் மையத்தை அடைக்கிறதுக்கு பிறகு ஒரு தங்கிடத்துக்காக வேண்டி தடுக்கணும் என்று சொன்னா 2000 பேருக்கு 2 குடும்பமும் செய்து அழைப்பு கொடுத்துட்டாங்க. வலிமாவுக்கு ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறாங்க. இப்ப எத்தனை பேரை தடுக்கிறது, என்ன செய்யறது, வாழ்க்கை நடக்கதான் வேணும், அதுக்கு சரியத்தில் இடம் இருக்குதான்னு சொன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜனாசாவுடைய பாடத்தில் இதுக்கு ஆதாரம் கலந்திருக்கிறார்கள். என்ன அழகானது, இலங்கையுடைய ஒரு 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 பிரசிடென்ட் இப்படி குறிப்பிட்டாராம், இந்த முஸ்லிம்களுடைய மையத்தை வச்சு நீங்க படிப்பினை பெறுங்கப்பா, இவருடைய மையத்தைகளுக்கு ஒரு படிப்பினையா இருக்கட்டும். நாங்க பௌத்தர்கள் அஞ்சு நாள் மையத்தை வச்சு கொண்டிருக்கிறோம், இவர்கள் மௌத்து உறுதியாகிட்டா அடுத்த நிமிஷமே அடைக்கிறார்கள். அல்லாஹ் இன்று வஃபாத்தாக இருக்கும் சலாவுதீன் ஹசரத் அவர்களுடைய சகோதரர் அவர்களுக்கெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவானாக, அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த பதவியை நசீபாக்குவானாக, ஒரு நல்ல சாலிஹான மனிதராக வாழ்ந்து இன்று அவர்கள் திடீரென்று மரணித்திருக்கிறார்கள். நாளை அவர்களுடைய ஜனாசா அடைக்கப்படும், அவர்களுடைய ராய்வான தொழுகையும் தொழுவிக்கப்படும். கனிவான சகோதரர்களை பெரியாக்களே, இந்த மௌத் என்பது அப்படிப்பட்ட ஒன்றுதான், மனிதனுக்கு அது வரும், அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும். ஆக இந்த ஆண்களுடைய திறமையை போல பெண்களுடைய திறமைகள் என்று நாம் படிக்கக்கூடிய நேரத்தில், இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளுடைய திறமைகளை நாம் நுணுக்கமாக படிப்போம் என்று சொன்னால், அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ஒன்று, உம்மு ஹபீபா ஒன்று, உம்மு ஹபீபா அபு சுஃபியான் நபியுடைய விரோதியாக இருக்கக்கூடியவருடைய மகள், அந்த மகள் நபியுடைய வீட்டில் மனைவியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணினாங்க, விரோதியுடைய மகள் இஸ்லாத்துக்கு வந்து நபியுடைய மனைவியாக வாழும் பொழுது அந்த விரோதி தந்தை அங்க மதீனாக்கு வர நபி அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து வீட்டில அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தகப்பனோடு நடந்து கொண்ட விதம், மேலான சகோதரர்களை பெரியார்களே, இதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் நறுமணத்தை எடுத்து பூசிக்கொண்டார்கள். நறுமணத்தை பூசிக்கொண்ட நேரத்தில் யாரோ கேட்டாங்க, ஏன் நறுமணத்தை பூசினீங்க? நறுமணத்தை நான் பூசினது, இது எனக்கு எதுவும் தேவை இருக்கல, ஒரு சட்டத்தை விளங்க வைப்பதற்காக பூசினேன். என்ன சட்டம் தெரியுமா? ஏன் சகோதரர் அல்லது தகப்பன் மௌத்தாக இன்றைக்கு மூணு நாள் ஆகிருச்சு, மூணு நாளைக்கு பிறகு துக்கம் அனுஷ்டானம் ஒன்று கிடையாது என்பதை தெளிவுபடுத்துறதுக்காக. கணவன் மௌத்தாகிட்டா மனைவி நாலு மாதம் பத்து நாள் இதா இருக்க வேண்டும். நாலு மாதம் பத்து நாள் இதா இருக்க வேண்டிய மனைவி கல்யாண பெண்ண போல அலங்காரம் செய்து கொண்டு இருக்கும் காட்சி பார்த்த உடனே ஒரு சாதிக்கு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. என்ன தாயே, நீங்க இந்த நபியுடைய காலத்துல வாழக்கூடிய பெண்மணி நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறீங்க என்று அந்த 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 தாய் அவர்களை பார்த்து ஒரு சாபி அவர்கள் நடுங்கி போனார்கள். சாபியுடைய நடுக்கம் என்ன, கணவன் மௌத்தாகி ரெண்டு நாள் ஆகல, அழகாக அலங்கரித்துக் கொண்டு நீங்க நாளைக்கு கல்யாணம் முடிக்கிற பொண்ணை போல இருக்கிறீங்களே என்று கேட்டாங்க. சொன்னாங்க, நான் கொடுத்திருக்கிறது சட்டப்படி சரியானதுதான். என்ன சரி என்று கேட்டாங்க. என் கணவன் மௌத்தாகினார், மௌத்தாகி அடுத்த நாள் எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு இத்தாவுடைய சட்டம் இல்லாமல் போயிருச்சு, அதனாலதான் எழுதிருக்கு. அந்த சஹாபிக்கு இன்னும் அதனுடைய தெளிவு பெற்றுக்கொள்ள முடியல. ஓடிதார்கள், யார சொல்லா, யார சொல்லா, என்ன யார சொல்ல இப்படி? ஆம், அந்த பெண் சொன்னது சரிதான், இன்று வேண்டுமென்றாலும் அவருக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். பாருங்க, நான் இப்ப பயன் செஞ்ச இந்த பெண்களுடைய மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இது பெரிய தொகுப்பாக தொகுக்க முடியும். மார்க்கத்துடைய நுணுக்கங்களை இந்த பெண்மணிகள் உடைய அல்லாஹ் கொடுத்த திறமைகளை இவர்கள் பயன்படுத்தின விதம், அதே ஒரு பரீராவும் பாத்திமாவும் ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு பெண்ணும் அவர்களுடைய வாழ்க்கையின் நடைமுறை அணுகுமுறை அவர்கள் செய்த சாதனைகள் மார்க்கத்துடைய தெளிவை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. நேற்று சொன்னேன் அல்லவா, அந்த உம்மு தர்தா என்ற பெண்மணி அழுக்கான ஆடை உடுத்துக்கொண்டு சோர்வுடனும் கவலையுடனும் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். அங்கு வருகிறார்கள் சல்மான் பாரிஸ் கேள்வி கேட்கிறார்கள், ஏன் தாயே நீங்க இப்படி இருக்கிறீங்க? அந்த தாய் சொன்னார்கள், யார சொன்ன, எங்க கணவனுடைய நிலைப்பாடு என்ன, பயன் செய்தார்கள். ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அந்த செய்தி எத்தின உடனே சதக சல்மான் சதக சல்மான் சதக சல்மான் சல்மான் என்ன சொன்னா, நோம்பு பிடிக்க பாக்குற நோம்பு விட வச்சா ராஜ்யத்துக்கு நேரத்தோடு எழுப்பக்கூடியவரை அவர் நீக்கி வச்சு உன்னோட மனைவியோட நீ உனக்குள்ள நேரத்தை நீ கொடுக்க வேண்டும், உன்னுடைய வியாபாரத்துக்குள்ள நேரத்தை நீ கொடுக்க வேண்டும், உன்னுடைய இறைவனுக்குள்ள நேரத்தை கொடுக்க வேண்டும், உன்னுடைய தொழிலுக்குள்ள நேரத்தை கொடுக்க வேண்டும், உன்னுடைய சந்திக்க வரக்கூடியவர்களுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஹக்கை எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதனால் இன்று கூடியிருக்கக்கூடிய நான் என்னுடைய இந்த தலைப்பை தெரிவு செய்யும் பொழுது நான் ரெண்டு சாராரை ஃபேமிலிஸ் இதுல கலந்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்டேன். ஏன் இந்த கண்ணோட்டத்தில் இதை பாருங்க, ஸ்கில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் யார், எல்லாத்தையும் சதக்கா செய்தவர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் யார், ஒரு நாளைக்கு 700 ஒட்டகத்தை தர்மம் செய்தவர்கள். ஜுபேர் இப்னு அவ்வாம் யார், அவர்கள் மௌத்தானதுக்கு பிறகு அவருடைய சொத்து 5 கோடியாக பெருகியவர் என்று சொன்னா, தர்மம் செஞ்சவர் மாத்திரமல்ல சம்பாதித்தவரும் தான். தர்மம் செய்தவர் மாத்திரமல்ல சம்பாதித்தவரும் தான், சம்பாதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபா ஆனதுக்கு பிறகு கூட அந்த கிலாபத்தை தன்னை கலீஃபாக்கின உடனே புடவையை தூக்கிக் கொண்டு வராருக்கு போகிறார்கள். அவர்கள் அந்த தொழிலில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உள்ளவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கையில ஒரு நாள் தான் எல்லாத்தையும் தூக்கி தர்மம் செய்தார்கள் என்பது அல்ல. பாருங்க, அந்த தகப்பனுக்குள்ள பழக்கம் அந்த மகனுக்கும் போய் சேர்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹுன்னா அஸ்மா ரலியல்லாஹுன்னா இந்த ரெண்டு பேரும் அபூபக்கருடைய ரெண்டு குழந்தைகள். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுடைய தைரியமும் அவர்களுடைய துணிச்சலும் அவர்களுடைய வீரமும் பெண் உலகத்துக்கு முன்மாதிரியானவர்கள். அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் நுணுக்கம் பாருங்க. எப்பயுமே நான் யோசிக்கிறது இந்த அஸ்மா ரலியல்லாஹுடைய வாலிப பருவம், அஸ்மா ரலியல்லாஹுடைய திருமண வயது, அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் விதவையாக வாழ்ந்த காலம், இந்த 3 கட்டத்திலையும் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் தீனுக்கு செய்த சேவைகள் மறக்க முடியாது. நபி அவர்கள் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் அப்பா அபூ குஹைஃபாவுக்கு கல்ல வச்சு தட்டில வீட்டில் எல்லாம் இருக்குது என்று காட்டுகிறார்கள். கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய நேரத்தில் வீட்டில பசில துடிக்கிறார்கள். குழந்தை அந்த வயிற்றில் இருக்கிறது ஹதீஜா என்ற அந்த குழந்தையோடு அவர்கள் வாழ்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு பசி தாங்க முடியல, பக்கத்துல போனாங்க யஹூதியுடைய வீட்டுக்கு. கொஞ்சம் என்னமோ தருவா போல சில நேரத்துக்கு சஹாபாக்களுடைய பசியை அவர்களுக்கு கையேந்தி கேட்கலாம். அந்த அளவுக்கு பசியாக இருந்தது. ஆனா கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்து வீட்டு யஹூதின வீட்டுக்கு போயிட்டு நெருப்படுக்கிறேன் என்று நெருப்ப கொண்டு அடுப்பு பத்த வச்சுட்டு சட்டில போடுறதுக்கு ஒன்றும் இல்லாம அழுக ஆரம்பிச்சாங்க. 3 விட்டு அப்படி செஞ்சாங்க. பக்கத்து வீட்டுல நல்ல ஆடறுத்து அந்த மனம் அடிக்குது. அந்த பெண்மணி அங்க போயிட்டு கேட்கறதுக்கு மனம் இல்ல. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படிதான் வளர்த்திருந்தாங்க பிள்ளைகள். அந்த யஹூதி பக்கத்து வீட்டு யஹூதி வருகிறார். யார் இங்க வந்தாங்களா, ஓ பக்கத்து வீட்டு பெண்மணி வந்தா, அந்த பெண்ணுக்கு நீ இந்த சாப்பாடு அனுப்பாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வாழ்க்கையில் எனக்கு மிக ருசியான சாப்பாடு நான் அன்று சாப்பிட்டேன். பிரசவத்தில் இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஆசை வரும். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு அன்றை கிடைச்ச சாப்பாடு. இந்த அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை தான் சொன்னார், கூட்டிட்டு வா அந்த அஸ்மாவை இல்லாட்டி கொண்ட கிட்டால புடிச்சு இழுத்துட்டு வருவேன் சொன்னான். யாருக்காரன் ஏன் அவன் மகனை நான் காட்ட போறேன். மகன் யார், அப்துல்லா. அந்த அப்துல்லா பின் சுபைர் யார், அந்த 100 பாஷைகளை பேசக்கூடிய சஹாபி என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல லிங்குவிஸ்ட் அவர்களுக்கு அல்லாஹ் பல பாஷைகளை கொடுத்திருந்தார். எந்த பாஷையிலும் பேசக்கூடிய ஆற்றல் அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் நீச்சல் அடித்து தவாப் செய்தவர்கள். காபத்துல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. இப்ப எல்லாம் அந்த கிரனேட் அதெல்லாம் செய்து தண்ணி போறதுக்கு வழி செஞ்சிருக்கிறாங்க. அங்க மழை பெய்ஞ்சா காபத்துல்லாம் அப்படி மறைஞ்சிருமா, அவர்கள் ஏழு தவாஃப் 40 ஸ்விம் பண்ணி அவர்கள் தவாஃப் செய்த ஒரு சஹாபி என்ற அந்த பெருமையை பெறுகிறார்கள். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்தில் யூதர்கள் நாம் சூனியம் செய்து விட்டோம், ஆண் குழந்தை இந்த சஹாபாக்களுக்கு கிடைக்காது என்று சொல்லக்கூட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வரக்குள்ள பெற்றெடுத்த முதல் பிள்ளைதான் அப்துல்லா. இந்த அப்துல்லா பின் சுபை அதுக்கு பேர் வைத்தார்கள். அந்த அப்துல்லா இன்றைக்கு தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் தாயுடைய ஆசீர்வாதத்தை துவாவ தாயுடைய அந்த நல்ல ஒரு சுப செய்தியை பெறுறதுக்கு, தாயே நீங்க துவா செய்யம்மா எனக்கு, எப்படிப்பட்ட தாய் அந்த 100 வயது, அந்த 100 வயது தாய் துணிச்சலோட மகனுக்கு சொல்றா, மகனே நீ கோலேனாக மட்டும் எனக்கிட்ட வரக்கூடாது, நீ வீர வர்ணம் அடைய வேண்டும், வெற்றி பெற்று வர வேண்டும். அந்த தாய்க்கு சொல்றா, வா உன் தாய் வந்து உன் மகனை பார். மகன் எப்படி பாக்குறாங்கன்னா கால் குப்பர் அப்படி தொங்க போட்டு ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். 99-100 வயதுடைய தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? பல கஷ்டங்களை விளக்கத்து வாழ்க்கையில பல தியாகங்களை செய்து திண்டக்கி இந்த நிலைமையில என்னுடைய மகனை பார்க்கிறேனே என்று அந்த தாய் அவர்கள் சொன்னார்கள் வார்த்தை. அதை எங்களோட உள்ளத்துல பதிய வேண்டும். சொன்னார்கள், ஏன் மகனே உனக்கு யார் இப்படி செய்தார்களோ அவன் துன்யாவையும் ஆகரத்தை அவன் பாலாக்கி விட்டான், நீனோ துன்யா ஆகரத்தில் வெற்றி பெற்று விட்டான். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரர்களே, தாய்வார்களே, இந்த சமூகம் இந்த தீன் எங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்த நாடு இருக்கிறது. அதை உம்மு வரக்காவுடைய குர்ஆனுடைய மரணமாக இருக்கலாம், அது உம்மு சுலைமுடைய மகனை கொண்டு போயிட்டு சரியான இடத்துல ஒப்படைக்கக்கூடியதாக இருக்கலாம், உம்மு ஹபீபா தன்னுடைய காபிர் தந்தைய அவர்கள் நபியுடைய அந்த படுக்கையில அணுகின முறையாக இருக்கலாம், அதை உம்மு வரக்கா என்ற பெண்மணியாக உம்மு ஐமனுடைய அந்த குழந்தை பருவத்தில் நபியவர்களை அவர்களை அனுசரித்து வளர்த்தெடுத்த அந்த அணுகுமுறையாக இருக்கலாம். இவைகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், திரும்ப நான் மீட்கிறேன் சொன்னார்கள், அன்னாசு மஆதின், மக்கள் சுரங்கத்தை போன்று, மஆதின் தஹபு வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளி சுரங்கத்தை போன்று மக்கள் சுரங்கம், ஃபஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியத்தி ஃபஹியாருஹும் ஃபில் இஸ்லாம், ஜாஹிலியத் நல்லவர்கள் இஸ்லாத்தில் நல்லவர்கள், இதா ஃபஹு, அவர்கள் மார்க்கத்தை சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில். கண்ணியமானவர்களே, நாங்கள் யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, தவறுள்ளவர்கள் குறையுள்ளவர்கள். எப்பொழுதுமே அந்த தவறுக்குள்ள நபியவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போக்கல, அந்த முகானான் கேவலமானவர்கள் நாம் என்று சொன்னவர்களை முக்கரமான் சங்கியானவர்கள் என்று நபியவர்கள் பார்த்தது போலதான் நாங்கள் நீங்க ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுக்கு, அதிலும் குறிப்பாக இந்த லண்டன் போன்ற ஊர்ல வசிக்கக்கூடிய நாங்க அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வளங்கள சக்திகளை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாலிபர்களாக இருக்கட்டும் யோகிகளாக இருக்கட்டும், அவருடைய திறமைகளை எப்படி பயன்படுத்த முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்களை எப்படி நாங்க வளர்க்கலாம், ஒரு குழந்த சமூகத்தை எப்படி கட்டி எழுப்பலாம். அவர் டாக்டராக முடியும், அவர் ஒரு இன்ஜினியராக முடியும், அவர் நல்ல ஒரு சிறந்த வழக்கறிஞராக முடியும், அவர் ஒரு நல்ல ஐடி ஃபீல்ட்ல முன்னேற முடியும், அவருடைய ஸ்கில் தீனுக்கும் இஸ்லாத்துக்கும் பயனுள்ளதாக மாற வேண்டும். ஒரு வசியத்தை செய்கிறேன், ஊர் பேருக்காக வேண்டி யாரையும் படிக்க வைக்காதீங்க, எந்த திறமை எதுக்கு இருக்குதோ அதுக்காக பயன்படுத்துங்க. இது நல்ல வழங்கிக்கோங்க. ஏராளமானவர்கள் வந்து தவறான படிச்சுட்டு வந்து கடைசியில எங்கள்கிட்ட பத்துவம் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்ய புத்தர் வந்தால் 7 வருஷமாக மியூசிக்லே PhD செஞ்சிருக்கிறார், இப்ப வந்து கேட்டா இப்ப என்ன செய்யறது அவர்கிட்ட மியூசிக் வச்சுக்கிட்டு. 6 வயது ஜெயித் பின் சாபித், 6 வயது ஜெயித் பின் சாபித் என்ற சஹாபி, பாப்பா இருந்துட்டாங்க, 11 வயது நபியவங்க ஹிஜ்ரத் செய்தாங்க, பத்ருடைய யுத்தம் நடக்குது, இவருக்கு 12 வயது, போர் வீரரை போல வந்து நிற்கிறார், எனக்கு அனுமதி தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அனுமதி இல்லை போங்க. உகதுக்கு மறுவ திரும்பி வாராரு, ரிஜெக்டட், நாட் பெர்மிட்டட், போங்க. பாருங்க, இவர் யுத்தத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய வயது அல்ல. இவர் எதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும்? குர்ஆனை பாடமாக்கு. இவருக்கு குர்ஆன் சின்ன வயதிலேயே பாடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினாங்க. இவருக்கு வயது 15, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவரை பார்த்து ஹீப்ரூ பாஷைய நீங்க படிங்க. எனக்கு கரஸ்பண்டன்ஸ் செய்யறதுக்கு, யூதர்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு சரியான நம்பிக்கையான யாரும் இல்ல. இவர் யுத்தத்துக்குள்ளவர் அல்ல, இவர் அறிவுக்குள்ளவர். இவருக்கு அறிவுடைய விஷயத்துல பயன்படுத்தி ஹீப்ரூ பாஷையை அவர் 15 நாள் படிச்சு கொண்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ஸ்கில்ல இந்த வயதுல எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கணும், புத்திசாலிகள் படித்தவர்கள் உட்காரணும், எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அனலைஸ் பண்றதுக்கு. இவர் எதுக்கு போடலாம், இவர் எதுக்கு போடலாம், எதுக்கு போடலாம், யாருடைய பிள்ளையாக இருக்கட்டும், எங்கட சமூகத்துல அவர்களுக்கு அட்வைஸ், எங்கட பெற்றோர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் நம்பி குழந்தை இந்த அட்வைஸ் எடுக்கக்கூடியவர்களாக மாறணும். அப்படி ஒரு பேனல் உட்காரணும், உட்கார்ந்து அவர்களுக்கு வழிகாட்டணும். இவர்களுடைய எதிர்காலம் இதுல போறதுலதான் கை இருக்குது. இவர் ஆலிமாகணுமா ஹாஃபிஸ் ஆகணுமா? எல்லாரும் ஹாஃபிஸ் ஆகலாம், தாராளமாக. சின்ன வயதிலேயே குர்ஆன் கொடுக்கப்படும் என்று சொன்னா, அந்த ஹாஃபிஸ் ஆகும் பொழுதே அவருக்கு மார்க்கமும் கொடுக்கப்படும். முஃப்தி தக்கி உஸ்மானி அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்குது, ஜஹானே தீதா, அவர்கள் கண்ட உலகத்தை பற்றி எழுதுகிறார்கள். அதுல சவுத் ஆப்பிரிக்கால ஒரு லாயரை பற்றி எழுதுகிறார்கள். ஒரு லாயர் காதியானிகளுடைய அந்த பிரச்சனைய, காதியானிகள் என்றா மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவர் இந்தியாவில் தோன்றினார். அவர் இன்றைக்கு பிரிட்டன் தான் அவங்களுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது. அவர்களுடைய பேர் மிர்சா குலாம் அகமது காதியானி. இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். இவர்கள் விஷயத்துல இதுக்கு முன்பு உங்களுக்கு பலரும் பேசியிருக்கலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, சவுத் ஆப்பிரிக்கால 13 வருஷமாக கேப் டவுன்ல ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணினார் ஒரு லாயர் உண்டு, அவருக்கு பேர் இஸ்மாயில் என்று இருக்கும். அவர் வந்து பேசின விதத்தை, அந்த ஹேண்டில் பண்ணின விதத்தை அவரை பத்தி பார்க்கும் பொழுது சுபானல்லாஹ், முஃப்தி தக்கி அவர்கள் ஒரு பெரிய ஆளில் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி ஒரு வழக்கறிஞர் என் வாழ்க்கையில காணவில்லை. அப்படி அழகாக பேசினார். ஜெமித்துல்லாவுடைய செக்ரட்டரியாக இருக்கிறார் மௌலானா பாம் அவர்கள். நான் சமீபத்தில் அவரை சந்திச்ச பொழுது அவர் சொன்னார், ஒரு ஏர்போர்ட்ல 98 வரும் பொழுது இந்த லாயர் சொன்னாராம், மௌலானா நான் சின்ன வயதுல பள்ளியில மக்தப் என்ற இந்த குர்ஆன் வகுப்புல இருந்த நான் படிச்சதுடைய பிரதிபலன் தான் என்னுடைய வாழ்க்கை சொன்னார். எங்களுடைய எதிர்கால சமூகத்தை தயாரிப்பதற்கு நாம் 5 வயதிலிருந்தே 4 வயதிலிருந்தே வித்திட வேண்டும். தவறான ஒரு வித்த நல்ல என்வாயர்மெண்ட்ல போட்டாலும் அது தவறாகத்தான் உழைக்கப் போகுது. தவறானதை போற்றக்கூடாது குழந்தைகளுக்கு, சரியானது போட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஏராளமான குழந்தைகளை தெரிவு செய்தார்கள் சமூகத்துக்கு. அவர்களுடைய எதிர்காலம் ஜொலித்ததை சிறப்பாகியது. அப்துல்லாவுடைய பேருடையவர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள், எப்படிப்பட்ட அவர்களுடைய திறமைகள் வெளியாக இருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சுப்ஹானல்லாஹ் உம்மத்துடைய ஆலிமாக முஃபஸ்ஸிராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமருக்கு ஒரு நாள் ஆசை வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு மகன், அவருக்கு ஆசை வந்துச்சா, எனக்கு ஒரு கனவு தெரிப்பட்டா நல்லா இருக்குமே, அந்த கனவை கொஞ்சம் நான் நபிகிட்ட போய் சொல்லலுமே என்று சொல்லக்குல, அவருடைய வாலிப பருவம் மஸ்ஜிதுல தான் சில நாட்கள் தூங்குவார் உறங்குவார். அவர் கனவுண்டு கண்டார், 2 மலக்குமார்கள் அவரை நரகத்தின் பக்கம் எடுத்து போறது போல. அந்த கனவை தன்னுடைய சகோதரி ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல வந்து சொன்ன பொழுது அவர்கள் நபிக்கு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ளை உற்சாகப்படுத்தினாங்க. என்ன சொன்னாங்க, அப்துல்லா வலதும் சாலிஹும், ஒரு சாலிஹான புள்ளை. புள்ளையில உற்சாகப்படுத்தும் நல்ல வார்த்தைகள் சொல்லு. அவர்களது எதிர்காலத்தை சமைக்கிறதுக்கு அவர்களுக்கு நாம் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறேன், அது அவர்களுக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், நல்ல வார்த்தைகள் சொல்லி தட்டிவிட வேண்டும். அவர்களை கீழே தட்டி விட்டுறாம அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும். தட்டி விடுறதில்லை, தட்டி எழுப்புறது. தட்டிவிட்டா அது தவறாக மாறிடும். தட்டி அவர்களை முன்னெடுக்க செஞ்சா, அவர்களை வழிகாட்டி விட்டா சிறப்பாக மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாருங்க, உம்முல் ஃபதல், இன்னொரு தாய், நான் யோசிச்ச இன்னொரு தாய் தான் உம்முல் ஃபதல். அந்த உம்முல் ஃபதலுடைய தாயுடைய குழந்தை தான் இந்த அப்துல்லா பின் அப்பாஸ். அந்த தாயும் இந்த புள்ள அப்துல்லா பின் அப்பாஸ் ஒரு சிறந்த பிள்ளையாக வர வேண்டும். அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் இந்த தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை இதிலிருந்து நான் ரெண்டு விஷயத்தை பேச பார்த்தேன், முடியல. இப்ப நான் இந்த ஒரு விஷயத்தோடு நான் முடிக்க போகிறேன். அது என்னவே, திறமைகள் பொறுமதியானது. திறமைகள் எப்ப பயன்படுத்தப்படும் என்றா, பாசிட்டிவ் திங்கிங் எங்களுக்கு இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங் இருந்தா ஒரு நாளும் சமூகம் சரிவர மாட்டாங்க. நான் நேற்றும் சில விஷயங்களை குறிப்பிட்டேன். நான் இந்த தலைப்பை தெரிவு செய்ததற்கு காரணம், நாங்க 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முத நான் லண்டனுக்கு வந்த பொழுது இப்படியான ஒரு காட்சியை பார்க்கல. அந்த நேரம் எனக்கு அழைப்பு தந்தீங்க, நீங்க எல்லாரும் இங்க வாங்க, நாங்க பள்ளி ஒன்று எடுக்கணும் என்று சொல்லி. அந்த நேரம் மஸ்ஜித் நாங்க ரமலான்ல 2009 சாதாரண இடத்துல தான் தொழுது கொண்டிருந்தோம். இன்றைக்கு அல்லாஹ் பலருடைய முயற்சி மூலமாக இப்படி ஒன்று தந்திருக்கிறார். இப்ப என்ன நடக்கணும், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ல எனக்கு கவனம் செலுத்தப்படணும். எப்பையும் மனிதனுடைய தவறின் பக்கம் கவனம் செலுத்தப்பட்டா நாங்க சிதறி பாலாகி போயிடுவோம். மன்னிக்கணும், விட்டுக் கொடுக்கணும், தவறுகளை அன்பாக இறக்கமாக பேசி திருத்திக் கொள்ளணும். குறைகளை பார்த்துக் கொண்டிருக்கும் சமூகமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நல்லதை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும், வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கணும், துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், தவறுகளை மறைச்சு ஒழிக்கக்கூடிய சமூகமாக இருக்கணும். அப்பதான் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். இல்லந்தா ஆபத்தும் பாதகமும் விளைவும் நஷ்டமும் ஏற்படும். சண்டை சச்சரவுகளை காலத்துக்கு கொண்டு போய்விடுவோம். எந்த ஒரு நலனையும் உம்மத்துக்கு செய்ய முடியாது. தெளிவான சகோதரர்களை தெரியாதே, எப்ப திறமைகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா, நெகட்டிவ் திங்கிங் வேண்டாம், பாசிட்டிவ் திங்கிங் வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங் என்று சொன்னா எப்பொழுதுமே நல்லதுல போட்டி போட்டுக் கொள்ளவிடும், ஆர்வப்படும். மாஷா அல்லாஹ், மற்றவர் ஒரு நல்லதை செஞ்சா அது யாராக இருக்கட்டும், அவரை நாங்க உற்சாகப்படுத்தி ஆர்வம் ஊட்டி அவரை மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஒன்று இருக்குதே, உத்தர புகழ்ந்தான் வாயில மண்ணல்லி போடுங்கன்னு நபி அவங்க சொன்னாங்க. எப்ப அவருக்கு ஆபத்து வரும், அவர் வந்து வலிக்கட்டு போவா, அவரால் அவருக்கு ஃபித்னா உண்டாகும், அவர் வந்து பெருமையில மிமிச்சு விடுவார் என்ற காரணத்தினால நபி அவங்க தடுத்தான். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், சஹீஹ் புகாரியுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது, 5வது வாலியம் எடுத்து பாருங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுங்க, அதுல பாருங்க, மெரிட்ஸ் ஆஃப் சஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3.5 வயது பிள்ளையிலிருந்து 200 வயது வரைக்கும் உள்ளவர்களுடைய சிறப்பு பேசியிருக்கிறாங்க. இவருக்கு இந்த சிறப்பு, இவருக்கு இந்த சிறப்பு, இவருக்கு இந்த சிறப்பு, இவருக்கு இந்த சிறப்பு, இந்த தாய்க்கு இந்த சிறப்பு, இந்த தாய்க்கு இந்த சிறப்பு, இந்த தாய்க்கு இந்த சிறப்பு. அல் இசாபா ஃபி தமீஸ் ஸஹாபா, சஹாபாக்களை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்கிறது. 6000 சஹாபாக்களை, ஒவ்வொரு சஹாபியுடைய சிறப்பும் அங்கு பயன் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சபையில் உள்ள நீங்க எல்லாருமே சிறப்பானவர்கள். நான் மிகவும் பலவீனமானவன், நான் பல குறையுள்ளவன், ஏண்ட குறை எனக்கு தெரியும். ஏண்ட குறையை நீங்க பேசினா நீங்க பாவிகள், ஏண்ட குறையை நான் சொன்னால் எனக்கு திருத்தம், உங்களை பற்றி நான் தவறாக பேசினால் நான் ஒரு பாவி, உங்களை பற்றி நலவு பேசினால் எனக்குள்ள சிறப்பு, எனக்கு சொர்க்கம் உங்களோட நலவு பேசுகிறது, எந்த நரகம் உங்களோட பழைய பேசுறது, எந்த நலவு பேசுறது உங்களுக்கு சொர்க்கம், எந்த பாவத்தை பேசுறது உங்களுக்கு நரகம். கனிவான சகோதரர்களே, மற்றவர்களுடைய நலவை வரவேற்பதை எங்களுடைய மார்க்கத்துடைய சிறப்பம்சம். மற்றவர்கள் செய்ததை பாராட்டுவது, உற்சாகப்படுத்துவது, ஆர்வம் ஊட்டுவது. ரசல்லாது செல்லம் பெண்கள் என்று பார்க்கல, நபியவர்கள் அவர்கள் சிறார்கள் என்று பார்க்கல, நபியவர்கள் தன்னுடைய பேரன் என்று நபியவர்கள் பார்க்கல. யாராக இருந்தாலும் எல்லாரையும் நபியவர்கள் உற்சாகப்படுத்திதான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். இன்றைக்கு இந்த இஸ்லாம் உலகத்தில் இப்படி வளர்வதற்கும் சிறப்பாகுவதற்கும் காரணம் அந்த உமர் ரபி அல்லான் அவர்களை பார்த்து அவங்களோட வாப்பா சொல்லுவாரா, இவனுக்கு ஆடு மேய்க்கலுமா, அது வேறாது. கத்தாவு இஸ்லாத்துக்கு வந்துருவார், உமர் கத்தாவு இஸ்லாத்துக்கு வந்துருவார் போல விளங்குது என்று ஒரு பெண்மணி சொன்ன நேரம் அவருடைய கணவன் சஹாபி சொன்னாரா, கத்தாவுடைய கழுது இஸ்லாத்துக்கு வரையணும், ஆனா உமர் இஸ்லாத்துக்கு வரையலாது. அவர் அப்படி இட போட்டார், நபி அவர்கள் என்ன செய்தார்கள், நபி அவர்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ்